بسم الله الرحمن الرحيم.
إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أنبيكوري سهودر هلي تايمار هلي سهودر هلي அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது இந்த பெரும்பாவங்கள் தொடர் வகுப்பில் வந்து இப்போ 58வது தலைப்பு என்னவென்று சொன்னால், அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுத்து பலியிடுதல் என்ற இதுவும் பெரும்பாவம். ஏனென்று சொன்னால், இதில் நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். இப்போ இபாதத், இப்போ வணக்கம் என்பதை சரியாக எதிலெல்லாம் புரிந்திருக்கிறோமோ, எதிலெல்லாம் இந்த சமூகம் புரிந்திருக்குதோ, இதெல்லாம் வணக்கம், இதெல்லாம் இபாதத். அப்போ அந்த இபாதத்துகளை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதில் அவர்கள் தயக்கம் காட்டுவதை பார்க்குறோம், செய்ய மாட்டாங்க. இப்போ தொழுகை இபாதத் நன்றாக அது பதிந்திருக்குது உள்ளத்தில். தொழுகை இபாதத், நோன்பு இபாதத், ஜகாத் இபாதத், ஹஜ் இபாதத். அப்போ இந்த இபாதத் என்று உள்ளத்தில் ஆழமாக பதிந்தவைகளை பொறுத்தவரையில் அதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதை செய்ய மாட்டார்கள். ஏன்னா அது இபாதத் என்று நன்றாக பதிந்திருக்குது. தொழுகையை வந்து தொழுகை அல்லாத அல்லாதவர்களுக்கு செய்யக்கூடியும் இருக்கிறார்கள், ஆனால் மிக அரிதாக இப்படியானவர்கள் இந்த வழிகேடு இருக்கும். ஆனால் அப்போ இந்த அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு வணக்கமாக, இபாதத்தாக என்ன செய்யப்படலை, தொழுகையுடைய அளவுக்கு பார்க்கப்படலை. அப்படி தானே, நீங்கள் எடுத்து பாருங்கள், இப்போ தொழுகை எந்த அளவுக்கு ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுதோ, அந்த அளவுக்கு அறுத்து பலியிடுதல் ஒரு இபாதத்தாக பார்க்கப்படுதா? இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான், ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். அங்கே தொழுகையையும் அறுத்து பலியிடுதலும் ரெண்டும் சேர்த்து சொல்லப்படுது. உமது ரப்புக்காக நீர் தொழுவீராக, இன்னும் அறுத்து பலியிடுவீராக. அப்போ தொழுகையோடு சேர்த்து எந்த வணக்கம் சொல்லப்படுது? அறுத்து பலியிடுதல் சொல்லப்படுது. அப்போ அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இபாதத், ஒரு வணக்கம். அப்போ இதை இந்த இது வணக்கம் என்பது என்ன செய்ய வேண்டும், முதலாவது ஒவ்வொருடைய உள்ளத்திலும் ஆழமாக பதிய வேண்டும். தொழுகை எப்படி வணக்கமோ அதுபோன்று அறுத்து பலியிடுதலும் என்னது, வணக்கம். அப்படி என்பது பதிந்து விட வேண்டும். நீங்கள் எடுத்து பாருங்க, சிலர்கள் அந்த புதிய வீடுகளுக்கு குடி போகும்போது சில நேரம் என்ன செய்வாங்க, ஒரு கோழியை அல்லது ஒரு ஆட்டை அல்லது ஒரு மாட்டை அறுப்பாங்க. அறுக்கக்கூடிய சிலருடைய நம்பிக்கை எப்படி இருக்கும் என்று சொன்னால், அதாவது இந்த சைத்தான்களுடைய, ஜின்களுடைய எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, இந்த வீட்டுக்கு ஏற்படக்கூடாது என்று அந்த நோக்கத்துக்காக என்ன செய்வார்கள், ஏதோ அதுக்காக அறுக்கக்கூடிய, அல்லாஹுக்காக அல்ல. அப்போ இப்படி அறுக்கப்படுவது என்று சொன்னால் இது ஷிர்க்காக இல்லையா? அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அறுக்கப்படும் போது ஷிர்க். அப்ப எனவே இது வந்து இபாதத் என்பதை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால இந்த தவறு நிகழ்வதை பார்க்கிறோம். இப்ப குர்ஆனில் நீங்க பார்க்கலாம், 6வது அத்தியாயம் 163வது வசனத்தில், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்ன சலாத்தி வனுசுக்கி. அங்கேயும் பாருங்க, தொழுகைக்கு அடுத்து அறுத்து பலியிடுதல் வருது. நுசுக்கன்ற அறுத்து பலியிடுதலுக்கும் சொல்லப்படும், வணக்கத்துக்கும் சொல்லப்படும். அப்ப இங்க நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, நிச்சயமாக எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், நான் உயிர் வாழ்வது, எனது மரணம், இந்த அனைத்தும் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலங்களின் அதிபதியான அல்லாஹ்வுக்காக என்று நபியே சொல்லுங்கள். அப்ப இங்க நீங்க எடுத்து பாருங்க, எனது தொழுகை, நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள், எனது வணக்கம் என்று இங்க தொழுகைக்கு அடுத்து சொல்லப்படுது. அப்ப எனவே இதை முதலாவது நாம் நமது சமுதாயத்துக்கு உணர்த்த வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால், அறுத்து பலியிடுதல் என்பது ஒரு இபாதத், ஒரு வணக்கம் என்பதை பதிய வைக்க வேண்டும். அது பதிந்து விட்டால் தொழுகை எப்படி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்வதற்கு பயப்படுவார்களோ, அஞ்சுவார்களோ, அது போன்ற ஒரு அச்சம், ஒரு பயம் உருவாகும். அப்ப அன்பிற்குரிய நறுமையான சகோதரனை எடுத்து பார்க்கலாம். சர்வசாதாரணமாக நம்ம சமுதாயத்தில் எடுத்து பாருங்க, அதாவது ஏதாவது நோய்களுடைய நிலை உருவாகின்ற போது, நோய் ஏதாவது வருது, என்ன செய்வாங்க, நோய்க்கு ஒரு ஒன்று ரெண்டு தடவை மருந்து செஞ்சு பார்ப்பாங்க, அதுக்கு சரி வராது. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, யாராவது ஒரு மந்திரவாதி இப்படி ஒருத்தர் என்ன செய்யறது பார்க்கறது, அவன் மூலமாக அவன் என்ன செய்வான், அவன் வந்தோடனே முதலாக சொல்ற வேலை இப்படி ஒரு கோழியை அறுக்க வேணுமெண்டுவான். புரியுதா? கோழி சின்னதாகத்தான் இருக்கும், ஆனால் யாருக்காக அது அறுக்கப்படுது அப்படின்றது அங்கே பார்க்கப்படணும். அவன் அறுக்க சொன்னான்னு சொன்னா அல்லாவுக்காக அறுக்க சொல்லுவானா? அல்லாவுக்காக நாங்கள் அறுக்கப்பட மாட்டாது. அதெல்லாம் யாருக்கு தான், ஷைத்தானுக்காகத்தான் அறுக்கப்படும். ஏன்னா ஷைத்தான்களுக்கு அடிமையாக இருந்துதான் இவர்கள் சில விஷயங்கள் என்ன செய்வாங்க, சாதிப்பதற்கு முயற்சிப்பார்கள். ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள் அனைத்தும் பலவீனமானவைகள். அப்ப நாங்க என்ன புரியணும், சில நேரம் பாருங்க இப்படி நோய்கள் வரும்போது சர்வசாதாரணமா அறுத்துருவாங்க. நீங்க எடுத்து பாருங்க, நோய்க்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மருந்து எடுத்து பாக்குறது சரியில்லையா, அடுத்து யாராவது ஒரு மந்திரவாதி அழைச்சிட்டு வர்றது, அழைத்து வந்து என்ன செய்யறது, அவன் சொல்லுவான், ஒரு லிஸ்ட கொடுப்பான், அந்த லிஸ்ட்ல என்னது, இதெல்லாம் செய்ய வேணும், இதெல்லாம் வாங்க வேணும் என்று சொல்லுவான். அப்ப அந்த லிஸ்ட் படி எல்லாம் நடக்கும். அதுல நீங்க எடுத்தீங்கன்னா ஒரு கோழியை அறுக்க வேண்டும், அங்க யாருக்கு அது அறுக்கப்படும், அவன் அறுக்க சொன்னா யாருக்கு அங்க அறுக்கப்படும், ஷைத்தான்களுக்கு தான் அது அறுக்கப்படுகிறது. அப்ப இது நீங்க பாருங்க, சர்வசாதாரணமாக இந்த விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது என்னது, ஷிர்க்கான விஷயம், ஈமான் பறிபோகின்ற விஷயம் என்ற அந்த ஒரு உணர்வு கூட இல்லை. அப்படி அந்த ஒரு என்னது, அதை இவ்வளவு ஒரு மோசமான ஒரு பாவமாக இருக்குதே, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அறுப்பது என்பது எவ்வளவு எச்சரித்து இருக்குது, மார்க்கம் இதை வணக்கம் என்று சொல்கிறது. அப்ப இதை அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு செய்யலாமா என்ற அந்த உணர்வுகள் கூட இல்லாம சர்வசாதாரணமா நீங்க செய்யறத பார்க்கலாம். நீங்க எடுத்து பாருங்க, ஒருத்தருக்கு நோய் ஏற்பட்டதால இதுக்கு அவங்க மருந்து செய்வதால பலர் பாவி ஆகிறார்கள், பலர் சிறுக்குக்கு போறாங்க, பார்க்கிறோம் சமுதாயத்தில். சர்வசாதாரணமா என்ன சொல்லிடுவாங்க, நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று கேட்டால்தான் பதில் என்ன செய்யறது, இப்படி தவறான முறைகள். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, சர்வசாதாரணமாக இவைகள் சமூகத்தில் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இது என்ன காரணம், அப்ப இது ஒரு இபாதத்தாக சரியாக புரியப்படாத காரணத்தால இந்த மோசமான நிலைகள் உருவாகிறது. நீங்க இதுல அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் இது தொடர்பாக பல எச்சரிக்கைகளை அல்லாஹு தஆலா விடுக்கிறான். இது தொடர்பாக வரக்கூடியவைகளில் இப்ப உதாரணமாக நாங்கள் முதலாளி இப்ப சொன்ன வசனத்துல இது ஒரு இபாதத், ஒரு வணக்கம். இதுல அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக இந்த அறுத்து பலியிடக்கூடியவைகள் என்பது அதை ஒரு மூமின் அதை உண்ணுவதற்கே அவனுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அதை அவன் எப்படி அப்ப அறுக்கலாம், அப்படியாக கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் போது ஃபக்லு மிம்மா துகிரஸ்முல்லாஹி அலைஹி இன் குந்தும் பிஆயாத்திஹி மூமினீன். நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்ளக்கூடிய மூமின்களாக இருந்தால் என்று அல்லாஹ் சொல்றான். வசனத்தை நீங்க பாருங்க, நீங்க அல்லாஹ்வுடைய வசனங்களை நம்பிக்கை கொள்கின்ற மூமின்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவைகள் தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், சாப்பிட வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டவைகள், அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டவைகள் தான் நீங்க என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உண்ண வேண்டும். என்ன நிபந்தனை வருது, நீங்க மூமின்களாக இருந்தால். அப்படி ஒருத்தன் சாப்பிடுவான்டா, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டதை சாப்பிட்டு அவன் யார் இல்ல, மூமின் இல்லைன்னு சொல்லுது. மூமினா இருந்தா இப்படிதான் நடப்பான், அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டவைகளைத்தான் அவன் சாப்பிடுவான், அவன் உண்ணுவான். அதே போன்று அல்லாஹ் கேட்கிறான், வமா லக்கும் அல்லா தக்குலு மிம்மா துக்கிரஸ்முல்லாஹி அலை. அதாவது அல்லாஹ்வுடைய பெயர் கூறி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை கூறி உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டவற்றில், அதாவது அறுக்கப்பட்டதை நீங்கள் உண்ணாமல் இருப்பதற்கு உங்களுக்கு எது தடையாக இருக்குது, உங்களுக்கு எது தடையாக இருக்குது, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டு அறுக்கப்படுதா, அதை நீங்க சாப்பிடலாம், உண்ணலாம், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது. அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஒரு நிர்பந்தமான நிலை உருவாகுது, ஒரு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழல் வருகின்ற போதுதான் விலக்கப்பட்டவைகள் அனுமதிக்கப்படும். அல்லாஹ் வந்து எதெல்லாம் ஹராம் என்று சொல்கிறானோ அதை சாப்பிடுவதற்குரிய அனுமதி எங்க வருமெண்டா, ஒரு நிர்பந்தமான சூழல், நிர்பந்திக்கப்பட்ட சூழல தான் என்னது அல்லாஹ் இதை அனுமதி வழங்குகிறான் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி எடுத்து பாருங்க, அப்ப இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய பேர் கூறி பேர் சொல்லி அறுக்கப்பட்டவைகளைத்தான் நாம் உண்ணலாம், அப்படி இல்லையா நமக்கு உண்ண முடியாது. ஒரு மூமின் இதில் மிக என்னது கவனமாக இருக்க வேண்டும், ஒரு மூமினை பொறுத்தவரையில் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் குறிப்பிடுகிறது. அதே போன்று நீங்கள் எடுத்து பார்க்கலாம், அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அதாவது எதன் மீது அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்படவில்லையோ அதை நீங்க சாப்பிடக்கூடாது. எதன் மீது அதை அறுக்கும் போது அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்படவில்லையோ அதை நீங்க சாப்பிடக்கூடாது. அது பாவம், அது ஃபிஸ்காக இருக்குது, பாவமாக இருக்குது. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக ஷைத்தான்கள் தங்களுடைய நண்பர்களை என்ன செய்கிறான், உங்களோடு வீண் தர்க்கம் செய்யுமாறு அவன் தூண்டுகிறான். ஷைத்தான் தனது நண்பர்கள் இருக்கிறான் இல்லையா, அவர்களுக்கு அவன் தூண்டுவான், இவர்களோடு போய் நீங்க வீணான தர்க்கத்தில் ஈடுபடுங்க, அதை நியாயப்படுத்துங்க, சாப்பிடலாம் என்று சொல்லுங்க. இப்படி என்ன செய்வான், அவன் வந்து தனது நண்பர்களுக்கு அவன் அறிவிப்பான், நீங்க அவர்களுக்கு வழிபட்டால் நீங்களும் முஷ்ரிக்குகளாகி விடுவீர்கள். அல்லாஹ் சொல்றான், நீங்க அவங்களுக்கு வழிபட்டீங்கன்னா யாருக்கு, ஷைத்தான நண்பர்களுக்கு நீங்க வந்து வழிபட்டு, இவங்க சொல்ற வாதம் நல்லதான் இருக்குது, இது நியாயமா தான் இருக்குது, இது மத நல்லிணக்கத்துக்கு நல்ல மாதிரி தானே தெரியுது, இது மத நல்லிணக்கத்துக்கும் இல்லைங்கச்சா, அதாவது ஒரு பரந்த விரிந்த ஒரு போக்காக இது தெரியுதே. இப்படி ஒருத்தன் போனாண்டா அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்களும் முஷ்ரிக்காகி விடுவீர்கள். ஏன்னா ஷைத்தான் என்ன செய்வான், அவன் தனது நண்பர்களை போட்டு அழகான முறையில் தான் வாதங்களை வைப்பான். வாதங்கள் எப்படி தெரியும், அழகாகத்தான் தெரியும். இந்த வாதங்கள் நியாயமாக படுதே, இது நல்லா இருக்குதே, இது மத நல்லிணக்கம் மாதிரி தெரியுதே, இது வந்து நாங்கள் ஒன்றுபட்டு வாழ்வது போன்ற இதுக்கு நன்ற நல்ல ஒரு வழியாக தெரியுதே. இப்படி ஒருத்தன் போனான்னு சொன்னா கடைசி என்ன வாங்கிட்டு வரும், அவனும் ஷிர்க் ஒரு முஷ்ரிக்காகத்தான் அவன் மாறுவான் என்பது இந்த வசனம் எச்சரிக்குது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மத நல்லிணக்கம், பிற மதங்களை சார்ந்தவர்களோடு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அந்த பண்பாடுகள்லாம் ரசூலுல்லாஹி நமக்கு கற்றுத் தந்துட்டாங்க. அந்த வழிமுறைகளை பேண வேணுமே தவிர அதை விட்டுட்டு மார்க்க வரம்புகளை எல்லாம் கடந்து போகக்கூடாது இல்லையா. இப்போ கிறிஸ்மஸ் அதே போன்று பெண்ணது, அடுத்தது இந்த நியூ இயர் எல்லாம் வருதா இல்லையா. அப்போ இதிலெல்லாம் ஒரு முஸ்லீம் என்ன செய்யணும், அவன் நிலப்பாடு தெளிவாக இருக்க வேணும், நிலப்பாடு தெளிவாக இருக்க வேண்டது. இஸ்லாம் நமக்கு இந்த இரண்டு பெருநாட்களை தான் சொல்லியிருக்குது, இதைத்தான் நமக்கு கொண்டாடலாம், நமக்கு மார்க்கம் இதைத்தான் சொல்லி தந்திருக்குது, இதை இந்த வரையறையை நாங்கள் தாண்டக்கூடாது. புரியுதா சொல்றது, அப்போ இது இதுதான் ஒரு மூமினுடைய முஸ்லீமுடைய நிலப்பாடு என்பதை அவர்களுக்கு நாம் புரிய வைத்தோம்டா. இங்கே எந்த ஒரு என்னது அந்த மத நல்லிணக்கத்துக்கு எந்த ஒரு இடையூறும் அங்கே ஏற்பட போறதில்லை, நமது இதுதான் நிலப்பாடு, இதுதான் இவங்களுடைய நிலப்பாடு என்பதை புரிஞ்சா. அருமையான சகோதரர்களே, இந்த நிலப்பாட்டு நாங்கள் என்னது சொல்வதில் தயக்கம் காட்டுகின்ற காரணத்தால் இப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது, இஸ்லாம் இப்படித்தான் சொல்லித்தருது என்பதை நாங்கள் புரிய வச்சோம் என்று சொன்னால் அதை புரிந்து கொள்வார்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ நாங்கள் இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சிலர் என்ன செய்கிறாங்க, அந்த உணவுகளை சாராளமாக சாப்பிடுகிறார்கள், அவங்க வந்தவங்களுடைய அந்த பெருநாட்களுக்காக கிறிஸ்மஸ் அதே போன்று இந்த புத்தாண்டுக்காக தயாரிக்கப்படுகின்ற உணவுகள் அதே போன்று தாராளமாக என்ன செய்யறாங்க, வாழ்த்து செய்திகளை பரிமாறிக்கொள்கிறார்கள், அவைகளை எவ்வளோ அவங்களுக்கு என்னது ஷேர் பண்ண முடியும் அந்த செய்திகளை அதை ஷேர் பண்ணுகிறார்கள், இப்படியெல்லாம் செய்கிறாங்க. அப்போ என்னது, இது இஸ்லாம் இவைகளை தடுத்திருக்குது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்துக்கு ஒப்பாக செயல்படுவாரோ அவரும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர் என்று மார்க்கம் கண்டிக்குது. அப்போ இதெல்லாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது, அல்லாஹ்வுடைய திருப்தி, அந்த அல்லாஹ்வுடைய திருப்தி தான் நமக்கு முக்கியமானது, அல்லாஹுடைய திருப்பொருத்தம் தான் நமக்கு முக்கியமானது. அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான், வல்லாஹு வ ரசூலுஹு அஹக்கு அன் யுர்தூஹு இன் கானு முஃமினீன், மூமின்களாக இருந்தால் அவர்கள் அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் தான் திருப்திப்படுத்துவதற்கு மிக தகுதியானவர்கள். நாங்கள் யாருடைய திருப்திக்காக செயல்பட வேண்டும், அல்லாஹுடைய திருப்பொருத்தம், அல்லாஹுடைய ரசூலுடைய திருப்பொருத்தம், அதுதான் ஒரு மூமின் அதற்காக செயல்பட வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த இடங்கள் நாங்கள் கொஞ்சம் கவனமாக நாம் கையாள வேண்டிய இடங்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லதீன லா யஷ்ஹதுன ஸூர், அவர்கள் ஒருபோதும் அசத்தியத்துக்கு பொய்க்கு சாட்சியாக இருக்க மாட்டார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தீனை தவிர மற்ற அனைத்தும் அசத்தியம், பொய்யானவைகள். அப்போ நாங்கள் அதை போய் என்னது நியாயப்படுத்துவதும் அதை போய் நாங்கள் வாழ்த்துறது என்பதும் ஒரு மூமினுடைய கொள்கையில் என்னது சந்தேகம் ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு எது ஹராமாக்கப்படுகிறது என்று சொன்னால் தானாக செத்தவைகள், அதே போன்று இரத்தம், அதே போன்று பன்றியின் இறைத்து இறைச்சி, அதே போன்று அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவைகள், அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்படாதவைகள். அப்போ இதெல்லாம் என்னது, இல்லை ஒமா உஹில்ல, அல்லாஹ் சொல்லும் போது ஒமா உஹில்ல லி கைரில்லாஹி பிஹி என்று சொல்கிறான், அல்லாஹுடைய பெயர் சொல்லப்படலண்டா அதை அறுக்கும் போது அது ஹராம், அதை சாப்பிடக்கூடாது. அப்போ எனவே இந்த வசனங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக தெளிவாக எது வருகிறது? அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால், அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டால் அது ஹலால், அப்படி இல்லையா அது ஹராம், அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது. இதில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ரெண்டு விதமான ரெண்டு பகுதியில் நாங்கள் விளங்க வேண்டியிருக்கு. ஒன்று என்னவென்று சொன்னால், சில பொழுதுகளில் அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாலும் அவங்களோட நோக்கம் அல்லாஹ்வுக்காக அல்ல. இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கலாம், சில பொழுதுகளில் இந்த கந்தூரிகள் என்றெல்லாம் வைக்கிறாங்களா இல்லையா, கந்தூரிகள் என்றெல்லாம் கொடுக்கப்படுது. இப்படி இந்த கந்தூரிகள் என்றெல்லாம் கொடுக்கப்படுகிறது, நீங்கள் எடுத்து பாருங்கள், பெரும்பாலும் அது அந்த குறிப்பிட்ட ஒரு வழி, ஒரு குறிப்பிட்ட ஒரு இறை நேசர் என்று அவங்க சொல்லக்கூடியவருக்காகத்தான் என்ன செய்யப்படுது, அதுக்காகத்தான் அறுக்கப்படுது. அங்கே அல்லாஹ்வுடைய பெயர் தான் சொல்லப்படுது, ஆனால் நோக்கம் நீயத் என்ன என்றால் அவரை அவருடைய பரக்கத்தை பெறுவது, அவருடைய அருளை பெறுவது, அவருடைய அன்பை பெறுவது, அதுதான் நோக்கம். என்ன வாதம் வைப்பாங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லித்தானே அறுக்கிறோம் என்று வாதம் வைப்பாங்க. அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னாலும் அல்லாஹ் எதை பார்ப்பான், உள்ளதை தான் பார்ப்பான். லை யனால் அல்லாஹ் லுஹுமுஹா வலா திமாஉஹா வலாக்கின் யனாலுஹு தக்வா மின்கும், அவர்கள் அறுத்து பலியிடக்கூடியவைகளில் மாமிசமோ இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவது கிடையாது. எது போகும் அல்லாஹ்விடத்தில், உள்ளம், தக்வா, அல்லாஹ் அதை தான் பார்ப்பான். அப்ப வெறுமனை என்னது, போலியா பிஸ்மில்லா சொல்லிட்டாருன்றா சரி வராது, அது வந்து முழுமுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காக இருக்க வேண்டும், அல்லாஹ்வுக்காக அது அறுக்கப்பட வேண்டும். அப்ப நீங்க எடுத்து பாருங்க, இப்படி என்ன செய்யப்படுது, கந்தூரிகள் நீங்க எடுத்து பாருங்க, அந்த கந்தூரிகள்ல அவங்க என்ன செய்யறாங்க, அவர்கள் ஓதி முடிந்தவுடன் அந்த சாப்பாட்டுக்கு ஒரு புனிதமான பேரை வைத்து விடுகிறார்கள். சாதாரண உணவு வந்து அது எப்படி, அது வந்து நீயத்தாக மாறிவிடும், தபருக்காக மாறிவிடும். இப்படி இதற்கு இந்த சக்தி, இந்த ஆற்றல் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அவங்க யாருக்காக எந்த வழிக்காக ஏற்பாடு செய்கிறாங்களோ அதன் மூலம் அது ஏற்படுதுன்னு நம்புறாங்க. இது வந்து இஸ்லாமிய அடிப்படையை தகர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி ஒரு வழிமுறையை மார்க் நமக்கு சொல்லித்தரவே இல்லை. அப்ப எடுத்து பாருங்க, அப்ப இந்த உணவு சாப்பிடலாமா, நமக்கு சாப்பிட முடியாது, சாப்பிடக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அல்லாதவைகளுக்காகத்தான் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது, தயாரிக்கப்படுது, ரப்புக்காக அல்லாஹ்வுக்காக அல்ல. அப்ப எனவே நாம் என்னது, இந்த உணவுகள், இப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் அதற்காக பாவ மன்னிப்பு தேட வேண்டும். ஏன்னா அல்லாஹ் அல்லாதவர்களுக்காகத்தான் இந்த உணவு, வெறுமனை அறுத்து பழியிடுதல் மட்டுமல்ல, ஒரு உணவு என்னது தயாரிக்கப்படுது, ஒரு உணவு என்ன செய்யப்படுது, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக ஒரு வழியுடைய பேரால் அவங்க இது பண்ணுறாங்கன்னா அதை நாம் சாப்பிடுவது ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நர்மன் இந்த மௌலிதுகளை நீங்கள் எடுத்து பார்த்தாலும், மௌலிதுகள் என்ன செய்யப்படுது, ஒவ்வொரு வழியுடைய பெயரால் அவங்க மௌலிதுகளை, முஹியத்தின் மௌலித் என்று சொல்லி ஷாவுலம், இப்படி பல மௌலிதுகள். அதே போன்று இந்த மௌலிதுகள் எல்லாம் ஓதி என்ன செய்யறாங்க, அதை வந்து ஓதி முடித்த பிறகு அந்த உணவுக்கு அவர் பெயரால் ஓதப்பட்டவுடன் அதுக்கு பரக்கத்து வந்து விடுறது, அந்த உணவு புனிதமாகி விடுகிறது. அதை நேர்ச்சியாக நினைக்கிறாங்க, அதை நீயத்தாக நினைக்கிறாங்க, அதை நினைத்தனது அதை பங்கிடுவது, அதில் போட்டி போடுவது, அதை எவ்வளவு பணம் கொடுத்தும் வாங்குவதற்கு தயாராகின்ற நிலைகள் பார்க்குறோமா இல்லையா. இப்போ இதெல்லாம் கூடாது. அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக உணவு, அது நபிக்காக இருக்கலாம், மலக்குக்காக இருக்கலாம், யாருடைய பேரலாக இருக்கலாம், அதற்கெல்லாம் ஒரே தீர்ப்பு தான் மார்க்கம் சொல்லுது. அப்போ எனவே இவைகளை செய்யக்கூடியவர்கள் தெளிவான சிறுக்கை செய்கிறார்கள், அவங்கள்ட்ட அவர்களுடைய அந்த அவர்களை மகத்துவப்படுத்துவதற்கு, கண்ணியப்படுத்துவதற்கு அதற்காக செய்வதென்பது சிறுக். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தாலா குர்ஆனில் பல இடங்களிலே இதை சொல்கிறான். இப்போ நாங்கள் ஓதி காட்டிய இந்த வசனம், இதை நீங்கள் அதாவது ஐந்தாவது அத்தியாயத்தினுடைய மூன்றாவது வசனமாக இதை பார்க்கலாம். அல்லாஹு தாலா இங்கே சொல்கிறான், அதே போன்று எஸ் அலூனக மாதா உஹில்லகும், நபி உங்களிடம் கேட்கிறார்கள் அவர்களுக்கு எது ஹலால், அனுமதிக்கப்பட்டது எதென்று கேட்கிறார்கள். நீங்கள் சொல்லுங்கள், எவைகள் தூய்மையானவைகள், பரிசுத்தமானவைகளோ அவைகள் ஹலால் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்கிறான். அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் வேட்டைக்காக அனுப்பக்கூடிய அந்த பிராணிகள், அவைகளுக்கு நீங்கள் உரிய முறையில் கற்பித்திருக்கிறீர்கள். அது வந்து பறவைகளாக இருக்கலாம் அல்லது நாயாக இருக்கலாம். இவைகளுக்கு வந்து அந்த வேட்டையுடைய முறையை கற்பித்து அவைகள் போய் என்னது வேட்டையாடி வருகிறது. அவைகளை நீங்கள் அனுப்பும் போது அல்லாஹுடைய பெயர் சொல்லி அனுப்ப வேண்டும், குர்ஆன் சொல்லுது. அது வேட்டையாடி வந்தால் அதை நீங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம், புசிப்பதற்கு அனுமதி இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அப்போ இங்கும் என்னது, அல்லாஹுடைய பெயர் சொல்லி அவைகள் அனுப்பப்பட வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதே போன்று நறுமையான சொல், அல்லாஹு தாலா ஹராமாக்கியவைகள், இந்த தானாக செத்தவைகள், இறந்தவைகள், இரத்தம், பன்றியுடைய இறைச்சி, அதே போன்று அல்லாஹுடைய பெயர் கூறப்படாதவைகள் என்ற இந்த செய்தி ரெண்டாவது அத்தியாயத்துடைய 173 வசனத்திலும் வருது. அதே போன்று 16 அத்தியாயத்தினுடைய 115 வசனத்திலும் வருகிறது. இங்கெல்லாம் அல்லாஹு தாலா இதை சொல்கிறான். அவ எனவே அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அவை இந்த விஷயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அது பண்டிகைகளாக இருக்கலாம், வேறு வேறு மதத்தோடு சம்பந்தப்பட்ட கொண்டாட்டங்களாக இருக்கலாம். அதே போன்று இந்த நமது சமுதாயத்தில் இந்த பௌத்த பெரும்பான்மை மக்கள் இருக்கக்கூடிய அவர்களுடைய மதங்கள், மதத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த வெசாக் தன்சல் போன்றவைகளாக எதுவாக இருந்தாலும், இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நாம் சாப்பிடுவது ஹராம். அவைகளை நாம் உண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, அவைகளுக்கு நாம் உதவியாக இருக்கக்கூடாது. நீங்க பாருங்க, சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக ஒருவர் அறுக்கிறாரு. அல்லாஹ்வுக்காக அறுக்கக்கூடியவர் அந்த அறுக்கக்கூடிய இடம் கூட எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், சந்தேகத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இருக்கக்கூடாது. நீங்க அபூதாவூத் ஒரு செய்தியை பார்க்கலாம், 3315 செய்தி. அதாவது ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் ஒரு நேர்ச்சியை செய்கிறார். என்ன நேர்ச்சியை செய்கிறாரு? புவானா என்ற இடத்துல ஒரு ஒட்டகத்தை அறுத்து பலியிடுவதற்கு ஒரு நேர்ச்சியை செய்கிறார். அப்போ இதை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல்கிட்ட வந்து கேட்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த நேர்ச்சி எனக்கு நிறைவேற்றலாமா, நான் இதை நிறைவேற்றட்டுமான்னு கேட்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், அந்த இடத்துல அறியாமை கால ஏதாவது சிலைகள் அங்கு வணங்கப்பட்டதான்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அறியாமை காலத்தில் ஏதாவது சிலைகள் வணங்கப்பட்ட இடமா அது, அங்கு வணங்கப்பட்டு கொண்டிருக்குதான்னு கேட்குறாங்க. அல்லது அங்கே ஏதாவது விழாக்கள், கொண்டாட்டங்கள் அந்த இடத்துல நடைபெறுதான்னு கேட்குறாங்க. அதுக்கும் அவர் இல்லைன்றார். அப்போதான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்கு அனுமதி கொடுக்குறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க, அவர் அல்லாஹ்வுக்காகத்தான் அறுத்து படுகிறாரு, ஆனால் அந்த இடம் எப்படி இருக்கக்கூடாது? அது ஏதாவது இப்போ சிலவங்க எடுத்து பாருங்க, நாங்கள் வந்து எங்கள் கபர்கிட்ட தர்காவில் போய் ஏன் அறுக்கிறோம், நாங்கள் அல்லாஹ்வுக்கு தான் அறுக்கிறோம். தர்காவில் போய் நாங்கள் அறுக்கிறது யாருக்காக அறுக்கிறோம்? அல்லாஹ்வுக்காக அறுக்கிறோம் என்று சொல்கிறாங்க. இப்போ நீ எடுத்து பாருங்க, அல்லாஹ்வுக்காக அறுப்பதற்கே அங்கு போக வேண்டும் என்றுதானே கேள்வி. அல்லாஹ்வுக்காக நீங்கள் அறுக்கக்கூடியது எங்கிருந்து அறுத்தாலும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன் நீங்கள் அதை எடுத்துகிட்டு தர்காக்கு போக வேணும்? ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன நம்பிக்கை கூட, அவர் மூலம் ஒரு புனிதத்துவம் கிடைக்கும், அங்கே போய் அறுத்தா அவர் மூலம் என்னது ஒரு பரக்கத்து கிடைக்கும், ஒரு அருள் கிடைக்கும், ஒரு மறைமுகமான ஒரு அருள் இருக்குது என்ற நம்பிக்கையா இல்லையா? அங்கே கொண்டு போய் அறுக்கிறதுக்குரிய காரணமாக தானே அவங்க ஒரு வாதத்தை வைக்கல. என்ன வாதம்? நாங்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் அறுக்கிறோம், அல்லாஹ்வுக்காகத்தான் என்ன செய்கிறோம், அறுத்து பலியிடுகிறோம் என்ற வாதத்தை வைக்கிறாங்க. ஆனால் ஏன் அங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க, ஏன் அங்கே எடுத்துகிட்டு போக வேண்டும்? இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களே, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லும்போது கேள்வி கேட்குறாங்க, அங்கே கொண்டாட்டங்கள் நடக்குதா, அல்லது வந்து அங்கே ஏதும் சிலைகள் வணங்கப்படுதா என்று கேட்குறாங்க. அப்போ நீங்கள் தர்காக்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக நமக்கு தெரியுது, அங்கே போய் என்னது எத்தனையோ வணக்கங்கள், அங்கே அல்லாஹ்வுக்கு செய்யப்பட வேண்டிய நேர்ச்சிகள் அங்கே செய்யப்படுது, அங்கு உண்டியல்கள் என்று சொல்லி அவதுக்கு உண்டிகள் வைக்கப்படுது. அதே போன்று இப்படி எத்தனை விஷயங்கள் அங்கே நடக்கிறத பார்க்குறோம். அப்போ எனவே இங்கு நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், சிறுக்குடைய சாயல் கூட ஒரு மூமினுடைய வாழ்வில் இருக்கக்கூடாது. சிறுக்குடைய சாயல் கூட இருக்கக்கூடாது. இது சிறுக்குடைய இப்படி எடுத்து பாருங்க, அதாவது அந்த இடத்த புனிதத்துவமாக கருதுகின்ற காரணத்தால் அங்கு அடக்கப்பட்டவருடைய மறைமுகமான ஒரு அருள் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் எடுத்துட்டு போய் அங்கே இருக்கிறாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காக அறுத்தாலும் அது கூடாது, அதை உண்ண முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளோம். ஏன்னா அதுக்கு அங்கே மகத்துவம் அங்கே தான் ஏற்படுது, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாங்கள் மிக எச்சரிக்கையாக மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இது பெரும் பாவம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்த பாவங்களில் ஒன்று, நீங்கள் முஸ்லீமில் பார்க்கலாம், 5239 செய்தியாக இடம்பெறுகிறது. இந்த செய்தியில் அதாவது அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட ஆமிர் இப்னு வாசிலான்னு சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறாரு, அவர் இருக்கிறார். அப்போ ஒரு மனிதர் வரார், வந்து கேட்குறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உங்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக ஏதாவது சொல்லி தந்தாங்களா, மக்களுக்கு சொல்லி கொடுக்காத, உங்களுக்கு மட்டும் என்னது ஒரு விசேஷமான சில செய்திகளை உங்களுக்கு சொல்லி தந்தாங்களான்னு கேட்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது. அடுத்த என்ன செய்து அவங்க கோபப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அப்படி எதையும் எனக்கு என்ன செய்யலை, சொல்லித்தரல, மார்க்கத்தை பொதுவாகத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொன்ன நான்கு செய்திகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவங்க அப்போ ஆட்சியில் இருக்கிறாங்க, அமீருல் மூமினா இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, லஅனல்லாஹு மன் லஅன வாலிதஹு, எவன் பெற்றோர்களை சபிக்கிறானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. நபி அவங்க சொல்கிறாங்க, வலஅனல்லாஹு மன் தபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ் அல்லாத ஒருவனுக்காக எவன் அறுத்து பலியிட்டானோ அவனை அல்லாஹ் சபிப்பானாக. சாபம், அல்லாஹ்வுடைய சாபம் வருது. அவர் வந்து நபியுடைய பேரில் இருக்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரில் இருக்கலாம், அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரில், வேற எந்த நபியுடைய பேரில் இருக்கலாம், அல்லது மலக்குமாருடைய பேரில் இருக்கலாம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பேரில் இருக்கலாம், அல்லது நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய பேரில் இருக்கலாம், எவருடைய பேரில் அறுத்தாலும் சரி, தீர்ப்பு வந்து அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரில் அறுத்தால் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள். அதே போன்று வலஅன அல்லாஹு மன் ஆவா முஹதிசன், அதாவது பிதியத் செய்யக்கூடிய மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாக்குறானா இல்லையா, இந்த பிதியத்துகள் இவர்களுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்கிறானோ, இவர்களை எவன் பாதுகாக்கிறானோ, அவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. நாங்கள் இதையும் கவனமாக இருக்கணும். நிறைய பேர் என்ன செய்யறாங்க, பித்யத்துக்கு வக்காலத்து வாங்குறாங்க. நிறைய இடங்களில் என்ன செய்யறாங்க, சுன்னாவுக்கு எதிராக பிதாவுக்கு வக்காலத்து வாங்குகிறார்கள். பித்யத்தை செய்யக்கூடியவங்களை ஆதரிக்கிறாங்க, அவங்களை அரவணைக்கிறாங்க என்ற நிலை இருக்குது. சுன்னாவை செய்யக்கூடியவங்களுக்கு எதிர்க்கிறாங்க, அறியாமையின் காரணத்தால் கூட நிகழுது. அல்லாஹ்வுடைய ரசூல் சபிக்கிறாங்க, யார இந்த பித்யத்வாதிகளுக்கு எவன் அடைக்கலம் கொடுக்கிறானோ அவர்களை அல்லாஹ் சபிப்பானாக. அதே போன்று பூமியுடைய அடையாளங்கள் இருக்குது, பூமியில் வந்து அடையாளங்கள் இடப்பட்டிருக்குது. அந்த அடையாளங்கள் என்னது, ஒரு ஊரை குறிக்கக்கூடிய அடையாளங்களாக இருக்கலாம், ஒரு காணி உடைய அடையாளங்களாக இருக்கலாம், ஒரு ஒருவருக்கு சொந்தமான இடம் என்பதற்குரிய அடையாளங்களாக இருக்கலாம். இந்த அடையாளங்களை எவர்கள் மாற்றுவார்களோ அவர்களையும் அல்லாஹ் சபிப்பானாக. அப்ப எனவே இதில் நீங்க எடுத்து பாருங்க, இந்த செய்தியில அல்லாஹுடைய பேர் கூறப்படாமல் எவர்கள் அறுக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய சாபத்துக்குரியவர்கள். அல்லாஹுடைய பேர் அல்லாமல் ஒருவர் வந்து இதுல மிக மிக எவ்வளவு கடுமையா எச்சரிக்கப்படுது. அல்லாஹுடைய சாபம் என்று சொன்னா சாதாரண விஷயமா? அன்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்க நுபுவத்துக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால ஒரு செய்தியை பாருங்க, புகாரியில 3826 செய்தி. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைப்பதற்கு முன்னால அங்கிருந்து ஒரு நல்ல மனிதர், அவருடைய பேர் என்ன, அம்ரு இப்னு நுஃபைல். இந்த அம்ரு இப்னு நுஃபைல் என்பவரை பொறுத்தவரையில் இவர் என்ன செய்யறாரு, இவர் இஸ்லாத்தில் தான் இருக்கிறார், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றியவராகத்தான் இவர் வாழ்றார். இந்த அம்ரு இப்னு நுஃபைல் அவங்க வந்து, அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்னால் ஒரு முறை அவங்கள சாப்பிட்றதுக்கு அழைக்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு என்ன செய்யறாங்க, அழைக்கிறார்கள். அழைக்கின்ற போது அவர் சொல்றாரு, இன்னி லஸ்து ஆக்குலு மிம்மா ததுபஹூன அல அன்சாபிக்கும், நீங்க வந்து உங்களுடைய சிலைகளுக்கு அறுக்கக்கூடியவைகளை நான் சாப்பிடக்கூடியவனாக இல்லை அப்படின்னு சொல்றாரு. வலா ஆக்குலு இல்லா மா துக்கிர ஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் கூறப்பட்டவைகளை மாத்திரம்தான் நான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன் என்று சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்றாரு, இந்த ஆட்டை அல்லாஹ் படைத்தான். இந்த ஆட்டை படைச்சது யாரு, அல்லாஹ். ஹலகஹல்லாஹ் வஅன்ஸல லஹா மினஸ் ஸமாஇ அல்மா, அந்த ஆட்டுக்கு தண்ணீரை அல்லாஹ் வானத்திலிருந்து அவன்தான் பொழிய செய்கிறான். தண்ணீரை இறக்குகிறது யாரு, அதை அந்த ஆட்டுக்கு குடிப்பதற்கு வானிலிருந்து பொழிவிக்க செய்பவன் அல்லாஹ். அதே போன்று அதற்கு தேவையான உணவை பூமியிலே முளைக்க செய்பவன் அல்லாஹ். அப்போ இந்த அனைத்தையும் அல்லாஹ் செய்கிறான். இதை வந்து இப்பொழுது செஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்றீங்க, அல்லாஹ் அல்லாஹுடைய பேரில் அறுப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்று கேட்கிறார். எவ்வளோ அறிவுபூர்வமாக கேட்கிறார் என்று பாருங்க. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இது என்ன செய்யறாரு, அப்ப இது வந்து அப்பவே அவங்க அதை தடுக்கிறாங்க, அதிலிருந்து ஒதுங்குறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல்ஸ் தாங்க சிலைகளுக்கு அறுத்தாங்கன்னு நாங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடாது, அந்த வளம் அந்த சமுதாயத்தில் இருக்குது. அப்படி என்ன செய்தார்கள், அதை வைத்து அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த அடிப்படையில் இந்த சிலைகளுக்காக, அதே போன்ற அந்த சிலைகள் இருக்கக்கூடிய இடங்களில், இந்த தர்காக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இப்படி அறுப்பது அவர்களுடைய புனிதத்துவத்தை பெறுவதற்கென்றாலும் அது என்னது, ஷிர்கில் வரும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்ற அந்த உணவுகள் நீங்க எடுத்து பாருங்க, சாதாரண உணவுக்கு ஒரு புனிதத்துவம் வந்து விடுவதை பார்க்கிறோம். சாதாரண உணவுக்கு என்னது, ஒரு புனிதத்துவத்தை கொடுத்துடுறாங்க, எங்கிருந்து அது வந்தது என்று தெரியாது. எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக என்ன செய்யப்படுது, கோயில்களில் வந்து உடைக்கப்படக்கூடிய சிலைகளுக்காக உடைக்கப்படக்கூடிய தேங்காயா இருக்கணும், அதை கூட சாப்பிடலாமா, சாப்பிடக்கூடாது, ஹராம். எனவே அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக எந்த பொருட்கள், அது வேறு வேறு மதத்தோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அதில் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அவைகளை சாப்பிடுவது உண்ணுவது என்பது ஹராம். அதே போன்று ஒரு முஸ்லீமாகவே இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் என்ன செய்கிறான், அல்லாஹ் அல்லாத ஒருவருக்காக அவன் அறுக்கிறான் அல்லது வந்து ஒன்றை என்ன செய்கிறான், வழங்குகிறான் என்று சொன்னால் அதுவும் என்ன செய்யப்படுது, ஹராம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அதை சாப்பிடக்கூடாது. அதே போன்று சில நேரங்களில் சிலவங்க கேள்வி கேட்பாங்க, இப்போ வீட்டுக்கு விருந்தாளிகள் வராங்க, இப்போ விருந்தாளிகளுக்காக நாங்கள் அறுக்கிறோம், அகீகான்ற அறுக்கிறோம், இப்படி இதெல்லாம் என்று சொல்லி சொன்னால் இது நாங்கள் அல்லாஹுக்காகத்தான். இப்போ விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துவது என்பது மார்க்கம் சொல்லுது. விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறதுக்கு நமக்கு எது, அல்லாஹ் தான் சொல்லித்தாரான், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துங்க. மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிரி ஃபல் யுக்ரிம் லைஃபஹு, எவர் அல்லாஹுவையும் மறுமை நம்பிக்கை கொள்கிறாரோ அவர் விருந்தினரை கண்ணியப்படுத்தட்டும். மார்க்கம் சொல்லித்தருது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இடத்துல மலக்குகள் வந்தபோது என்ன செய்தாங்க, அவங்க அந்த கன்றை அவசரமாக அறுத்து அதை உணவாக சமைத்து கொண்டு வந்து வைத்தார்கள். என்னதுக்கு, விருந்தினரை கண்ணியப்படுத்துவதற்காக. இது மார்க்கம் சொல்லித்தருது. அது அல்லாவுக்காகத்தான் அறுக்கிறோம், அல்லாவுக்காக அறுக்கிறோம். மார்க்கம் சொல்லுது விருந்தினரை கண்ணியப்படுத்துங்க, அதை தவிர வேற எதுவும் அங்கே கிடையாது. இது அவுளியாக்களுக்கு அறுப்பதற்கு சமமாகுமா, இது தர்காக்கள்ல இந்த நல்லவர்களுக்கு அறுக்க இதுக்கு சமமானதா, இது கிடையாது. இதில் வந்து இந்த விருந்தாளிகள்கிட்ட ஒரு பிரத்யேகமான அருள் எதிர்பார்க்கப்படுதா, அவங்க அதில் அருள் அன்பு அப்படின்ற எதிர்பார்க்கறதா, எதுவும் கிடையாது. அப்போ இது இதை கொண்டு வந்து இங்கே நுழைக்கிறது என்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை. அதே போன்ற அக்கீகா என்று சொன்னால் மார்க்கம் சொல்லுது, குழந்தை பிறந்த ஏழாவது நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, அக்கீகா கொடுங்க, இரண்டு ஆடுகள் அல்லது ஒரு ஆடு கொடுங்கன்னு சொல்லுது என்று சொன்னால் மார்க்கம் சொல்லித்தருது. அல்லாவுக்காக அது நிறைவேற்றப்படுது. அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரில் அது அறுக்கப்படும், அதுவும் ஹராம். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படைகளை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே இந்த தலைப்பினூடாக நாம் அடுத்து 58வதாக இன்று பார்த்தது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பெயர்கள் கூறி அறுக்கப்படக்கூடியவைகள். இதில் கவனிக்க வேண்டிய மற்றொரு சட்டம் என்னவென்று சொன்னால், சில பொழுதுகளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அதாவது ஆயிஷா அறிவிக்கக்கூடிய செய்தி, யா ரசூலுல்லாஹ் இன்ன கௌமன் யஅதூனா பில்லஹம், நமக்கு சிலர் என்ன செய்தாங்க மாமிசத்தை இறைச்சியை கொண்டு வந்து தருகிறார்கள், நமக்கு தெரியாது அதில் அவங்க பிஸ்மி சொன்னாங்களா இல்லையா, அதில் அவங்க பிஸ்மி சொன்னார்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன செய்யறேன் சொல்லும் போது அல்லாஹ் சொல்கிறாங்க, சம்முல்லாஹ் அலைஹி நீங்கள் வாக்கலு வக்குலு, நீங்கள் பிஸ்மியை சொல்லி நீங்கள் சாப்பிடுங்க, நீங்கள் அதில் பிஸ்மியை சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க சாப்பிடுங்க என்று சொல்கிறாங்க. நமக்கு வரக்கூடியது வந்து நாங்கள் என்ன துருவி துருவி ஆராய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லலை. இப்போ நமக்கு ஒன்று கிடைக்குது, விளங்கிச்சு அவன் சொல்கிறது கன்ஃபார்ம் நூற்றுக்கு நூறு தெரியும் இது வந்து அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பேரில் தான் அறுக்கப்பட்டிருக்குது என்றால் அது நமக்கு அதில் நமக்கு சந்தேகம் கிடையாது, இடம்பாடான ஒன்றாக இருக்குது என்று சொன்னால், அப்படியான சந்தர்ப்பங்களில் மார்க்கம் தரக்கூடிய தீர்வு என்னென்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹுடைய பேரை சொல்லி பிஸ்மி சொல்லி நீங்கள் என்ன செய்யுங்க அதை சாப்பிடுங்கள் என்ற ஒரு தீர்வையும் மார்க்கம் சொல்கிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இன்றைய இந்த தலைப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்கிறோம். இதுதான் இன்றைய தலைப்பில் வந்து பார்க்கப்பட்ட விஷயங்கள். இதில் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு விளக்கம் பெறலாம். அதாவது கேள்வி என்ன சொன்னால், நாம் வந்து ஒரு பள்ளின சமூகமாக பல மதங்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் வாழுகின்ற போது நமது பிறநாட்கள் நமது பண்டிகைகளின் போது நாம் அவர்களுக்கு உணவு வழங்குகிறோம், அதேபோன்று அவர்களுடைய பண்டிகைகள் பிறநாட்கள் என்று வரும்போது அவர்கள் நமக்கு உணவை தருகிறார்கள். அதிலும் குறிப்பாக இப்போ கிறிஸ்துவர்களை பொறுத்தவரையில் இப்போ அல்லாஹு தஆலா குர்ஆனில் அவர்கள் வந்து அறுத்தவைகள் ஹலால் என்று சொல்லி இருக்கின்ற போது, அப்போ இப்படியான சூழ்நிலையில் நாம் இதை எப்படி விளங்குவது என்பது பற்றிய கேள்வி. இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு பெருநாள் என்று சொல்கின்ற போது, பெருநாட்கள் என்று சொல்கின்ற போது, அவைகள் வந்து நேரடியாக மதத்தோடு தொடர்பட்டவைகள், நேரடியாக மதத்தோடு சம்பந்தப்படக்கூடியவைகள், அது மதத்தினுடைய அடையாள சின்னங்கள். பெருநாட்கள் என்பவைகள் ஒவ்வொரு மதத்தினுடைய முக்கியமான அடையாள சின்னங்களாகத்தான் அந்த பெருநாட்கள் பார்க்கப்படும். என்ற அவைகள் அனைத்தும் அவர்களுடைய மதஸ்தலங்களோடு சம்பந்தப்பட்டவைகளாகவே இருக்கும். அவங்களுடைய மதஸ்தலங்களோடு தான் அவைகள் சம்பந்தப்பட்டிருக்கும், அதற்குரிய நிகழ்வுகள் அங்கு நடைபெறும். அப்போ எனவே அந்த அடிப்படையில் இது நமக்கு மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். இது வந்து என்னது, அவங்களுடைய மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு உணவு, மதத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ எனவே அந்த அடிப்படையில் தான் இது என்னது ஹராமாகுது, அந்த அடிப்படையில் தான் இதை மார்க்கம் தடுக்குது. இப்போ ஒரு இஸ்லாமியனாக இருந்தால் கூட, ஒரு இஸ்லாமியன் நாங்கள் என்ன சொல்கிறோம், அதாவது அவன் ஒரு வழி, ஒரு அவன் ஒளியாண்டு அவன் நம்பக்கூடிய அளவு, ஒரு நபியுடைய பேராலே அவன் அறுக்கக்கூடியதை படைக்கக்கூடியதை நாங்கள் சாப்பிடுவது கூடாதுன்னு சொல்கின்ற போது, ஒரு முஸ்லீமே செய்யும் போது கூடாதுன்னு சொல்கிறோம். இப்போ இது வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா தெளிவாகவே அவனோட மதத்தோடு சம்பந்தப்பட்ட மதத்துடைய அடையாள சின்னங்களில் ஒன்று, அதனால தான் இதை கூடாதென்று அறிஞர்கள் சொல்வார்கள், அதை அந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள் குர்ஆன் சுன்னாவுடைய அடிப்படையில். அதே நேரத்தில் அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களாக இருந்தால், இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அவங்க வந்து அவங்களுடைய ஒரு குழந்தை பிறந்திருக்குது, அதுக்கு மகிழ்ச்சிக்காக ஒரு உணவு தருகிறார்கள், அல்லது அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குது, அல்லது இப்படியான உலகியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இது இப்படி என்று வருகின்ற போது மதத்தோடு தொடர்படாத விஷயங்கள்னா தாராளமாக மார்க்கம் அனுமதிக்குது. அதுக்கு இஸ்லாத்தில் அதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு யூத பெண்ணுடைய விருந்தை கூட ஏற்றுக்கொண்டாங்கன்ற ஹதீஸில் நாங்கள் படிக்கிறோம், பார்த்துருக்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் அனுமதி இருக்குது. ஆனால் பெருநாட்கள் என்று சொல்கின்ற போது அது வந்து மதத்தோடு சம்பந்தப்பட்டது, அது நேரடியாக மதத்தோடு சம்பந்தப்படுகிறது. அதனால தான் அதுக்கு வாழ்த்து சொல்வதோ அதே போன்று அந்த உணவை வந்து ஏற்றுக்கொள்வதோ சில பொழுதுகளில் நிர்பந்தமான சூழல்களில் ஏற்றுக்கொள்ள வேண்டி வந்தாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டாலும் அதை சாப்பிடக்கூடாது. நாங்கள் அதை என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாது என்பதை நாம் என்ன செய்யணும், நாங்கள் ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய நாடுகளில் சில பொழுதுகள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தமான நிலை இருக்கும், இல்லாட்டி மோசமான விளைவுகள் உருவாகும் என்றிருந்தால் அதை ஏற்றுக்கொண்டால் கூட என்ன செய்யக்கூடாது, அதை நாம் சாப்பிடக்கூடாது என்பதை தான் புரிந்து கொள்ளணும். அப்போ எனவே இது வந்து எல்லாம் அது பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம், இந்துக்கள் அவங்களுடைய பெண்ணாட்களாக இருக்கலாம், இது அடுத்து புரிஞ்சு கொள்ள, இது வந்து மத நல்லிணக்கத்துக்கு ஒன்றும் எதிரானதல்ல. அவங்களும் இந்த நிலப்பாட்டை கடைப்பிடிக்கலாம், நாமும் அந்த நிலப்பாட்டை கடைப்பிடிக்கலாம். மதத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏனைய விஷயங்களில் வந்து ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பது என்பதும் அன்பு காட்டுவது இரக்கம் காட்டுவது இதுக்கெல்லாம் மார்க்கம் எதிரானது அல்ல. மார்க்கம் இதை என்ன செய்து இதை தாராளமாக வரவேற்பதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த அடிப்படையை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இப்போ சில நிர்பந்தமான சூழலில் வந்து இப்போ நான் வாங்குவதற்கு சொல்கிறீங்க, நிர்பந்தமான நிலை என்பது தான், அப்படியான நிலையில் வாங்கி வந்து அதை என்ன செய்கிறதுன்னு சொன்னால் அதை வந்து நாம் சாப்பிடக்கூடாது. சில நிலையில் நமக்கு வேறு முஸ்லீம் அல்லாத நண்பர்கள் இருந்தால் அவங்கள்ட்ட கொடுக்கலாம், அக்கம் பக்கத்தில் இல்லை தாரவங்கள்ட்ட திருப்பி கொடுக்க வேண்டியதில்லை. புரியுதா சொல்கிறது, ஓ தாரவங்கள்ட்ட திருப்பி கொடுக்கறதில்லை. நாங்கள் வந்து அப்படி கிடைக்கலாம், நாங்கள் சாப்பிடக்கூடாது, தீர்ப்பு சாப்பிடக்கூடாது. ஓ தீர்ப்பு என்ன செய்யக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு தான் தீர்ப்பு. அதை வந்து நீங்கள் குறைஞ்சாலோ இப்போ அதை வந்து நீங்கள் வீசுறதை வந்து வீணாக நினைக்கிறீங்களா, யாரோ அக்கம் பக்கத்தில் முஸ்லீம் அல்லாதவங்கிறதா கொடுக்கலாம், அப்படி நீங்கள் செய்யலாம். ஓ புரியுதா, அப்படி சிரமமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது, அவ்வளோதான், சாப்பிடக்கூடாது.